It's story time.
சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறத பத்தி ரெண்டு நண்பர்களுக்கு நடந்த அனுபவத்தை வச்சு அவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னு இந்த கதையில பார்க்கலாம்.
இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க.
சுந்தரமும் மூர்த்தியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவங்க ரெண்டு பேருமே பள்ளிக்கூடத்திலேருந்து ஒன்னாவே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வளர்ந்து இளைஞர்கள் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களோட நட்பு அப்படியே இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேர்ல சுந்தரம் மட்டும் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பான். ஆனா மூர்த்தி அப்படி இல்லை. ஒரு வேலையை எப்படி செய்யக்கூடாதோ சரியா அப்படி செஞ்சு அந்த வேலையை நாசம் செஞ்சிருவான். இதனால அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் மூர்த்தி கிட்ட, நீ கவனத்தோட வேலை செய்யணும், வேலை செய்யும்போது உனக்கு கவனம் இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது ஒரு வேலையை வெற்றிகரமா செஞ்சு சுந்தரம் மாதிரி நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு மூர்த்திக்கும் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கான சரியான வாய்ப்பு வர்றதுக்காக அவன் காத்துக்கிட்டு இருந்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்து சேர்ந்தாரு. அவர் அப்பப்போ வெறும் கையில் எலுமிச்சம்பழம் வரவழைக்கிறது, தங்க சங்கிலி வரவழைக்கிறதுன்னு ஏதாவது ஒரு அதிசயம் செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அந்த ஊரில் இருந்த எல்லாரும் துறவிய பார்க்கறதுக்காக கூட்டம் கூட்டமா போனாங்க. அப்படி வந்தவங்க கிட்ட துறவி கூட இருந்த அவரோட சீடர்கள் காணிக்கைகளை கேட்டு வாங்கினாங்க. சுந்தரம் தன்னோட நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேச்சு இந்த துறவிய பத்தி வந்துச்சு. அப்ப சுந்தரம் சொன்னா, அவர் உண்மையான துறவியா இருந்தா எதுக்கு காணிக்கை வாங்கணும்? அவர் எல்லார்கிட்டையும் கட்டாயப்படுத்தி காணிக்கை வாங்கும் போதே அவர் ஒரு போலி துறவிங்கிறது தெரியலையா அப்படின்னு கேட்டான். இப்ப சுந்தரத்தோட நண்பர்கள் எல்லாரும் அவர் ஒரு போலி துறவிங்கிறத நீ நிரூபிச்சு காட்டு அப்படின்னு அவங்கிட்ட சொன்னாங்க. சுந்தரமும் அவங்க கிட்ட, அவர் ஒரு போலி துறவிங்கிறத இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதையெல்லாம் அங்க நின்னு கேட்டுக்கிட்டு இருந்த மூர்த்திக்கு ஒரு துறவி போலி துறவின்னு நிரூபிக்கிறதுக்கு எதுக்கு சுந்தரத்துக்கு ஒரு வாரம் ஆகுது? இன்னைக்கு ராத்திரியே போய் அவரோட தாடியும் மீசையும் போலியா இருந்துச்சுன்னா நாளைக்கே நிரூபிச்சிட முடியுமே. இந்த ஒரு வேலையில சுந்தரத்துக்கு முன்னாடி நான் அதை நிரூபிச்சு சுந்தரம் அளவுக்கு எனக்கும் திறமை இருக்குங்கிறத காட்டுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல எல்லாரும் நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் மூர்த்தி அந்த துறவி தங்கியிருந்த இடத்துக்கு போனான். துறவியும் அவரோட சீடர்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாக உருண்டு நல்லா குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. மூர்த்தி சத்தம் போடாம துறவி தூங்கிக்கிட்டு இருந்த இடத்துக்கு வந்து அவரோட தாடியை பிடிச்சி இழுத்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே துறவியோட தாடியும் மீசையும் அவன் கையோட வந்துடுச்சு. ஆனால் அதுக்குள்ள துறவி கண்ணை முழிச்சு திருடன் திருடன்னு கத்தினதுனால தாடியையும் மீசையையும் அப்படியே எடுத்துக்கிட்டு மூர்த்தி அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டான். ஆனால் அடுத்த நாள் இது எதுவுமே நடக்காத மாதிரி துறவி மக்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாரு. மூர்த்தி அவரோட தாடி மீசையை ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் துறவி இருந்த இடத்துக்கு வந்தான். இப்ப துறவியோட முகத்துல மறுபடியும் தாடி மீசை இருந்ததை பார்த்து மூர்த்திக்கு கொஞ்சம் திகைப்பாய் இருந்துச்சு. ஆனா அவரு வேற ஒரு தாடியையும் மீசையையும் ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்காருன்னு மூர்த்திக்கு இப்போ உறுதியா தெரிஞ்சிடுச்சு. அவன் கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சுக்கிட்டு துறவியோட முகத்தில் இருக்கிற தாடியை பிடிச்சி இழுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான். ஆனால் அதுக்குள்ள துறவியும் அவரோட சீடர்களுமா சேர்ந்துகிட்டு மூர்த்தியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க. இப்போ துறவி மூர்த்தி கிட்ட ரொம்ப கோபமா, நான் உன்னை மன்னிச்சாலும் அந்த கடவுள் உன்னை மன்னிக்க மாட்டாரு, துறவிகளுக்கு தொந்தரவு செய்யறவன் யாரா இருந்தாலும் அதுக்கான தண்டனையை கடவுள் அவனுக்கு கொடுத்துடுவாரு அப்படின்னு சொன்னாரு. அங்கே கூடியிருந்த எல்லாரும் துறவிக்கு ஆதரவா மூர்த்தியை திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா மூர்த்தி முதல் நாள் நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி துறவியோட போலி தாடியும் மீசையும் தன்னோட பையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னான். ஊர் மக்கள் எல்லாரும் அதை எடுத்து காட்ட சொல்லி அவங்கிட்ட கேட்டப்போ அவன் தன்னோட பைய திறந்து பார்த்தான். அந்த பைக்குள்ள அவன் பத்திரப்படுத்தி வச்சிருந்த மீசையும் தாடியும் அங்க இல்ல. அந்த போலி துறவிதான் தன்னோட பைக்குள்ள இருந்த மீசை தாடியை மறைய வச்சிட்டாரு அப்படின்னு மூர்த்தி சொன்னத அங்கே இருந்த யாருமே நம்பாம மூர்த்தியை அந்த இடத்தை விட்டு அடித்து துரத்தி விட்டாங்க. நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டு சுந்தரம் மூர்த்தி கிட்ட சொன்னா, நான் தான் ஒரு வாரத்தில் அவர் போலி துறவின்னு நிரூபிக்கிறேன்னு சொன்னேனே, அதுக்குள்ளே நீ ஏன் அவசரப்பட்ட? நான் நேத்திக்கு ஒரு நாளில் அந்த துறவியை பற்றின எல்லா தகவலையும் திரட்டிட்டேன். இந்த துறவிக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவரோட மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் வேற ஒரு ஊரில் இருக்காங்க. இவர் வெளியூரில் வேலை செய்கிறதா சொல்லிட்டு ஊர் ஊராக போய் எல்லாரையும் ஏமாற்றி பிழைச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ராத்திரி நாம் ரெண்டு பேரும் துறவியோட குடிசைக்கு போகலாம். அவர் போலி துறவிங்கிறத நான் அவர்கிட்டயே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி மூர்த்தியையும் கூட்டிக்கிட்டு துறவியோட குடிசைக்கு போனான். துறவியை பற்றி தனக்கு தெரிஞ்ச எல்லா தகவல்களையும் சுந்தரம் சொல்ல சொல்ல துறவி ரொம்பவே பயந்து போயிட்டாரு. சுந்தரம் அவர்கிட்ட ரொம்ப கண்டிப்பான குரலில் சொன்னா, இனிமே நீங்கள் போலி துறவியாக இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த ஊரில் அடித்து துரத்தினா வேற ஒரு ஊரில் போய் இதே வேலையை செய்யலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் இனிமே உழைச்சி வாழறதா எனக்கு வாக்கு கொடுத்தா நான் உங்களை மன்னிச்சு விட்டுடுறேன். இல்லைன்னா இந்த ஊர் காவல் அதிகாரிகள்கிட்ட நான் உங்களை பிடிச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். துறவி தன்னோட செயல்களுக்கெல்லாம் சுந்தரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே உழைச்சி வாழறதா அவனுக்கு ஒரு வாக்குறுதியையும் கொடுத்துட்டு அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா தன்னோட குடிசையை காலி பண்ணிக்கிட்டு அந்த ஊரை விட்டே போயிட்டாரு. இந்த போலி துறவியோட விஷயத்திலையும் சுந்தரம் அளவுக்கு தனக்கும் திறமை இருக்குன்னு நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சேன்னு மூர்த்திக்கு தான் ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. இது நடந்து ஒரு வாரம் கழிச்சு எதிர்பாராத விதமாக மூர்த்தியோட அம்மா கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டாங்க. அவங்க மூர்த்தி கிட்ட, வீட்டுக்கு வேண்டிய மளிகை பொருட்களை எல்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ மளிகை கடைக்கு போய் நான் எழுதி கொடுக்கறத எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு மூர்த்தி கிட்ட சொன்னாங்க. மூர்த்தியும் அவங்க எழுதி கொடுத்ததை எடுத்துக்கிட்டு மளிகை கடைக்கு கிளம்பினான். மூர்த்தி போன நேரத்துக்கு மளிகை கடை இன்னும் திறக்கவே இல்லை. அந்த கடையோட உரிமையாளர் வீடும் மாடியிலேயே தான் இருந்துச்சு. தனக்கு தேவையான மளிகை பொருட்களை பற்றி அவர்கிட்ட சொல்லி அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சி மூர்த்தி அவரோட வீட்டுக்கு போனான். அங்கே அந்த கடை உரிமையாளரோட தம்பி கெட்ட எண்ணெயை நல்ல எண்ணெயில் கலந்து கலப்படம் செஞ்சு வியாபாரத்துக்கு தயார் செஞ்சுக்கிட்டு இருந்ததை மூர்த்தி நேரடியாகவே கவனிச்சிட்டான். உடனே அவன் அந்த இடத்த விட்டு சத்தம் போடாமல் நழுவி தன்னோட வீட்டுக்கு வர்ற வழியில் சுந்தரத்தை பார்த்தான். மளிகை கடைக்காரரோட தம்பி எண்ணெயில் கலப்படம் செய்கிறத பற்றி அவன் சுந்தரத்துக்கிட்ட சொல்லி, துறவி விஷயத்தில் நான் அவசரப்பட்ட மாதிரி இதில் அவசரப்பட மாட்டேன். அவன் கலப்படம் செய்கிறதுக்கு தேவையான கெட்ட எண்ணெயை எந்த இடத்துல வாங்குறான், யார் அதை அவனுக்கு விற்பனை செய்கிறாங்க, என்ன அளவில் நல்ல எண்ணெயையும் கெட்ட எண்ணெயையும் கலந்து விற்கிறான், இதை மாதிரி எல்லா தகவல்களையும் திரட்டினதுக்கு அப்புறம் இந்த மளிகை கடைக்காரரை மக்கள் முன்னாடி நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் மூர்த்தி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் சுந்தரம் ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்கவே இல்லை. நேராக அந்த மளிகை கடைக்காரரோட கடைக்கு முன்னாடி போய் கலப்படை எண்ணெய் விற்கிறதா சொல்லி சத்தம் போட ஆரம்பித்தான். அவன் போட்ட சத்தத்தில் அவன் கூட 15-20 பேர் சேர்ந்துக்கிட்டு மளிகை கடைக்காரரோட வீட்டை உடைச்சி நல்ல எண்ணெயையும் கலப்படம் செய்யறதுக்காக வச்சிருந்த கெட்ட எண்ணெயையும் அங்கேருந்து கைப்பற்றினாங்க. மளிகை கடைக்காரரோட தம்பியை அடித்து இழுத்துக்கிட்டு வந்து ஊர் மக்கள் முன்னாடி வச்சு விசாரித்ததில், எங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நான் தான் நல்ல எண்ணெயில் கெட்ட எண்ணெயை கலக்கலான்னு முடிவு செஞ்சேன், முதல் நாள் கலக்கும் போதே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதான். இப்போவும் ஊர் மக்கள் எல்லாரும் சுந்தரத்தை ரொம்பவே பாராட்டினாங்க. சுந்தரம் அவங்க கிட்ட இந்த கலப்படத்தை பற்றி சரியான நேரத்தில் தகவல் கொடுத்தது மூர்த்தி தான், இந்த பாராட்டெல்லாம் அவனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் இப்போ மூர்த்தியையும் ரொம்பவே பாராட்டினாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மூர்த்தி சுந்தரத்துக்கிட்ட, துறவி விஷயத்தில் நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு நீ சொன்ன, ஆனால் இந்த விஷயத்தில் அவசரப்படக்கூடாதுன்னு தான் நான் எல்லா தகவல்களையும் திரட்டலான்னு நினச்சேன், ஆனால் என்ன அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்போ அவசரப்பட்ட அப்படின்னு கேட்டான். இப்போ சுந்தரம் அவங்கிட்ட ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி தான் நாம் அவசரப்படணுமா இல்லை நிதானமாக செயல்படணுமாங்கிறத யோசிக்கணும். துறவியோட விஷயத்தில் எல்லா தகவல்களும் உன் கையில் இல்லைங்கிறதுனால அவர் போலின்னு உன்னால் நிரூபிக்க முடியாமல் மக்களுக்கு முன்னாடி நீ அவமானப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அவரை போலின்னு நிரூபிக்க ஒன்று ரெண்டு நாள் அதிகமானாலும் பரவாயில்லை. அவர் மக்கள்கிட்ட ஏமாத்தி இன்னும் ரெண்டு நாள் காணிக்கை பணம் வசூல் பண்ண போறாரு. அவ்வளவுதான் நடந்திருக்கும். ஆனால் மளிகை கடைக்காரர் விஷயத்தில் இந்த தகவல்களை எல்லாம் திரட்டுறதுக்கு நீ நேரம் எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள கலப்பட எண்ணெயை பயன்படுத்தி நிறைய பேரோட உடல் நலம் கெட்டு போயிடும். அதுக்கு அனுமதிக்க கூடாதுங்கிறதுனால தான் இந்த விஷயத்தில் நான் ரொம்பவே அவசரப்பட்டேன். அவசரப்படணுமா இல்லை நிதானமாக செயல்படணுமாங்கிறத ஒவ்வொரு விஷயத்திலையும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நாம் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னான். சுந்தரம் ஏன் தன்னை விட திறமைசாலியாக இருக்காங்கிறது இப்போ மூர்த்திக்கு நல்லாவே புரிஞ்சுது.
இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.